SBS தமிழ்.
வணக்கம் முனைவர் எமர்சன் அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
WHO World Health Organization, உலக சுகாதார நிறுவனம்,
ஆமாம்,
அதன் அறிக்கைப்படி 75% உலகத்தின் மக்கள் சப் ஹெல்த் கண்டிஷன் சொல்லப்படுற ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்க. அதாவது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இல்லை, அவர்கள் வந்து நோயாளியாகவும் இல்லை.
கரெக்ட்.
சரி, அப்படின்னு சொல்கிற அந்த சப் ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லப்படுற நிலைமை அப்படின்னா என்ன?
இந்த நிலைமையை நாம் அறிந்து கொள்ள இந்த பாடலை கேட்போம். நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் நம்மை பார்த்து வினாவுகிறது, நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. அப்படி சொல்லும்போது நான் நலமுடன் இருக்கிறேன் அல்லது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், அப்படி இந்த இரண்டு நிலையில் ஒன்றைத்தான் நாம் எடுக்க முடியும். ஆனால் WHO சொல்கிறது, நீங்கள் நலமுடனும் இல்லை, நோயாளியாக நோய்வாய்ப்பட்டவராகவும் இல்லை, இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்கிறது, அதில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்கிறது. அந்த ஸ்டேட் என்னவென்றால், நாம் நலமுடன் இல்லை என்கிற ஒரு மனநிலை நமக்கு வரும்போது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நாம் ஏதோ நோய்வாய்ப்பட்டது போல நாம் உணருவோம். உடனடியாக நாம் மருத்துவரை சென்று அணுகுவோம். அவர்கள் சில பரிசோதனைகளை செய்து பார்ப்பார்கள். அந்த பரிசோதனையின் முடிவில் என்ன வரும் தெரியுமா? உங்களுக்கு எந்தவிதமான நோயும் இல்லை, அதற்குண்டான அறிகுறியும் இல்லை என்று வரும். அதை நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருவோம். மறுபடியும் நாம் அந்த சப் ஹெல்த் கண்டிஷனுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஏனென்றால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது.
சப் ஹெல்த் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
ஆமாம்.
இதோட குறிப்பிடத்தகுந்த அல்லது குறிப்பிட்ட அறிகுறிகள் என்ன?
அருமையான கேள்வி. பொதுவாக சொல்லிவிட்டு நான் கடந்து போக முடியாது. ஒரு 6 பாயிண்ட்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். முதலாவதாக அஜீரணம், இன்டைஜிஷன். நாம் சாப்பிட்ட உணவு சரியான முறையில் அது ஜீரணமாகாவிட்டால் வரக்கூடிய பிரச்சனை. இரண்டாவது தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ். அதாவது நாம் படுத்த உடனே நாம் உறங்க முடியவில்லை, நம்மளை ஏதோ அழுத்தி கொண்டிருக்கிறது, தூக்கம் வராமல் நாம் படுக்கையிலே புரண்டு படுத்து கொண்டே இருந்தோம் என்றால் இதுவும் ஒரு பிரச்சனை தான். அடுத்ததாக மூன்றாவது துக்கம், சேட்னஸ். எப்பொழுதுமே நம் மனதுக்குள்ளே ஒரு பாரம் இருந்து கொண்டே இருப்போம், அப்படியானால் அதுவும் பிரச்சனை தான். நான்காவதாக பயம், ஃபியர்ஃபுல்னஸ். எந்த காரியத்தையும் நம்மளால் தைரியமாக செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம், அதுவும் பிரச்சனை தான். ஐந்தாவதாக மன அழுத்தம், மிகவும் முக்கியமானது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ். கொடுக்கப்பட்ட வேலையை முழுமையான திருப்தியாக செய்ய முடியாமை, அப்படி முடிக்க முடியாமல் வரும்போது நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இதுதான் மன அழுத்தம். ஆறாவது மனச்சோர்வு, ஃபட்டீக் என்று சொல்லுவார்கள், மனதளவில் ஏற்படக்கூடிய இயலாமை. உடலில் வலு இருக்கும், ஆனால் மனதில் வலு இருக்காது. இந்த 6 நிலைகளில் ஏதாவது ஒன்றிலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களிலோ நீங்கள் இருக்கும்போது அது சப் ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.
சரி, இப்போ சப் ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறோம்னு வைங்களேன், அதுலேருந்து விடுபட்டு ஒரு முழுமையான நலத்திற்கு நாம் எப்படி வர முடியும்?
அருமையான கேள்வி. இந்த சப் ஹெல்த் கண்டிஷனிலிருந்து வெளி வருவதற்கு அநேக வழிமுறைகள் இருந்தாலும் முக்கியமான வழிமுறை நம்முடைய ஜீரணத்தை நல்ல முறையில் நாம் நடைபெறச் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஜீரணம் நல்ல முறையில் நடக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய சக்தி செல்களுக்கு போய் சேரும். அந்த செல்கள் புதுமையாக தன்னை புதுப்பித்து கொள்ளும்போது நல்ல செல்களாக உருவாகும். எனவே அந்த நல்ல செல்கள் நம்முடைய தசை நார்களை எல்லாம் நல்லவைகளாக மாற்றும், நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நல்லவைகளாக மாற்றப்படும். அப்படி மாற்றப்படும் போது ஒரு புது உடம்பு நமக்கு கிடைக்கும். அந்த உடம்பில் எந்த விதமான கோளாறும் இருக்காது. இதனை நான் விளக்கமாக சொல்கிறேன். நம்முடைய உடம்பு என்பது பல 1000 கோடி செல்களின் சேர்க்கை. ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அற்புத ஆற்றலை கொண்டது. உதாரணமாக வெள்ளை இரத்த அணுக்கள் 1 வருடத்திற்கு 1 முறை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. சிவப்பு அணுக்கள் 4 மாதத்திற்கு 1 முறை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஆணின் விந்து அணுக்கள் 3-4 நாட்களுக்குள்ளாக தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. எனவே புதிதாக உருவாக்கப்படும் செல் நல்ல செல்லாக இருந்தால் நமக்கு நோய் இல்லை. நல்ல செல்லை எப்படி உருவாக்க முடியும்? அந்த செல்லை உருவாக்க நமக்கு சக்தி தேவை. இது எங்கிருந்து கிடைக்கிறது? இரத்த நாளங்கள் குளுக்கோஸ் என்ற மின்கலத்தை சக்தியை சுமந்து செல்கிறது. இந்த குளுக்கோஸை செல் ஏற்றுக்கொண்டு சக்தி பெறுகிறது. இந்த குளுக்கோஸ் சரியானதாக இருந்தால் நல்ல செல் உருவாகும். நல்ல குளுக்கோஸை எப்படி தேர்ந்தெடுப்பது? நல்ல குளுக்கோஸ் என்று நம்மளுடைய செல்லுக்கு எப்படி தெரியும்? இதற்காகத்தான் இறைவன் நம்மளுடைய உடம்பில் பேங்க்ரியாஸ் அல்லது கணையம் என்கிறதான ஒரு உறுப்பை படைத்திருக்கிறார். அது இன்சுலின் என்கிற நொதியை சுரந்து குளுக்கோஸுக்கு நல்ல குளுக்கோஸ் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறது. எனவே இன்சுலின் உத்தரவாதம் உள்ள குளுக்கோஸை மட்டும்தான் செல் வாங்கி கொள்ளும். இது இறைவனின் அதிசயமான படைப்பு. நல்ல குளுக்கோஸ் உருவாக நல்ல செரிமானம் அவசியம்.
மிக்க நன்றி முனைவர் ஹெமோசன் அவர்களே.
நன்றி ரைசல் அவர்களே.
அடுத்த வாரம் வந்து நல்ல செரிமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறைய கேள்விகள் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சந்திப்போம் அடுத்த வாரம்.
நிச்சயமாக. மிக்க நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.